நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பூர்ணசுந்தரி அவர்களே.
வணக்கம் சார்.
பிடிச்சா பிடிச்சா புளியங்கொம்பா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏன் ஐஏஎஸ்ஏ தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஏன் இலக்கு வைத்தீர்கள், குறி வைத்தீர்கள் சொல்லுங்களேன்.
எனக்கு முதல்ல அப்பா சொன்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோல், நான் 11-12 ஸ்கூல்ல படிக்கிறப்போ இந்த மாதிரிதான் பண்றாங்க பாருமா அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல படிச்சு சொன்னப்போ ஒரு சின்ன எண்ணம் அதை பத்தி வந்துட்டு போச்சு, ஏன் நானும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கல்லூரி போனதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா என் மனசுல பதிஞ்சுது. அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுதான் சிவில் சர்வீஸ். மக்கள் கிட்ட நேரடியாகவும் நிறைய அரசாங்க திட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்துலயும் சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதனாலதான் நான் எனக்கு அந்த துறைக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த கனவு வந்து ரொம்ப ரொம்ப உயிரா நினைக்க ஆரம்பிச்சு.
சரி, இப்ப உங்களை பற்றி வாசிக்கும் போது, இப்ப நீங்க 20-க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கிறீங்க, இப்ப இந்த ஐஏஎஸ் தேர்வை கூட ஒரு 3 முறை நீங்க வந்து எழுதியிருக்கிறீங்க. பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய தேர்வு எழுதி வெற்றி பெறாம போகும் போதெல்லாம் விரக்தி ஏற்படும், உங்களுக்கு அதெல்லாம் வரலையா?
எனக்கு நிறைய விரக்தி ஏற்பட்டிருக்கு சார், நிறைய முறை கவலை ஏற்பட்டிருக்கு. ஆனா வந்து எனக்கு என்னோட பாதையை வந்து நான் தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் வடிவமைச்சுட்டேன். குறிப்பா வந்து நம்ம 6 மாதிரி ஓடிட்டே இருக்கணும், குளம் மாதிரி தேங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய நிறைய அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். சோ நான் அந்த மாதிரி என்ன தயார்படுத்திட்டு இருந்தேன். அதுலதான் நான் வந்து இந்த முறை சிவில் சர்வீஸ் கிளியர் ஆகலைனா கூட என்னுடைய பேக்கப்க்கு இப்ப நான் தமிழ்நாடு கிராம வங்கி ரீஜனல் ரூரல் பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ என்னால கிளியர் பண்ண முடியாம போயிருந்தா நான் பேங்க் பிஓ எக்ஸாம்ஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஐடியாவா இருந்துச்சு. எந்த சூழ்நிலையிலும் என்னோட ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கைவிட்டு இருக்க மாட்டேன், தொடர்ந்து பண்ணிட்டேதான் இருந்திருக்கேன்.
சரி, இப்ப ஐஏஎஸ் இதுல வந்து எதை சாதிக்க வேண்டும் அல்லது எதை செய்யணும் அப்படின்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க?
எனக்கு 3 விஷயங்கள் சார். முதல்ல கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம். இந்த 3 விஷயமும் எல்லா இடத்துலயும் இருக்கிறப்போ அந்த சமுதாய மாற்றம் வந்து முற்போக்கான சமூகம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால இந்த 3 விஷயத்துல என்னுடைய கவனம் அதிகப்படியா இருக்கும். இந்த துறை சார்ந்து நான் நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன்.
இப்ப ஐஏஎஸ் பதவியில இருக்கிறவங்க வந்து விரக்தியில வந்து ஒண்ணுமே செய்ய முடியல, அல்லது வந்து நாங்க நினைச்ச மாதிரி செயல்பட முடியல அப்படிங்கிற மாதிரி விலகிட்டு இருக்கிறத நிறைய செய்திகளை நாம பாக்குறோம். அப்படியான ஒரு பயம் இல்லையா, அதாவது நினைத்த மாதிரி ஒன்னும் நடக்க போறது இல்ல, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கா?
சார், என்ன பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் சொன்னதுதான், 5வது 5ஆமை தேதமை 5வது 5ல் அறிவார் தொழில். நம்ம வந்து பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படலாம், அஞ்சக்கூடாத விஷயங்களுக்கு 5வது வந்து மிக தவறு, தப்பு. அதனால வந்து அந்த தவறு நான் செய்யறதுக்கு ரெடியா இல்ல. வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு சார். எனக்கு முன்னாடி இங்க எக்கச்சக்கமான ரோல் மாடல் இருக்காங்க தமிழகத்திலேயே, உதயச்சந்திரன் சார், சகாயம் சார், அப்புறம் இன்றைக்கு அமுதா மேம் பிஎம்ஓல போயிருக்காங்க. இவங்களை பத்தில நான் செய்தித்தாள்கள்ல வாசிப்பது உண்டு. இது வந்து எனக்கு முன்னாடி இருக்க ரோல் மாடல், அவங்கள நிறைய சேஞ்சஸ் டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. நான் கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற தெளிவும் தைரியமும் என்கிட்ட இருக்கு.
இப்ப நீங்க ரோல் மாடல் சொன்னீங்க, அடுத்த கேட்க விரும்பினதே வந்து இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு முன் உதாரணம் அல்லது உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி யாரை குறிப்பிடுவீர்கள்?
எப்பயுமே 3 பேர் என் மனசுல இருப்பாங்க சார் எனக்கு முன் உதாரணமா. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா, 2வதா முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் சுவாமி விவேகானந்தா ஜி அவங்களுடைய கோட்ஸ். இது மட்டும் இல்லாம எனக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ நான் ஆல்ரெடி சொன்னபடி குறிப்பிட்ட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கும் எக்ஸாம் வந்து தொடர்ந்து எழுதி எழுதி 9வது அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் வாங்கின இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
இப்ப நீங்க கோச்சிங் வந்து எப்படி எடுத்தீங்க, அதாவது வந்து மற்றவர்கள் கோச்சிங் போற மாதிரி அது லகுவாக இருந்திருக்காது நிச்சயமாக?
சார், கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நான் 2 வழி. முதல்ல வந்து NVDA அப்படின்னு நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் நான் லேப்டாப்ல வந்து ஸ்பீக்கிங் சாஃப்ட்வேர், அது வந்து பேசும் என்ன மானிட்டர்ல வருதுங்கிறது, அது வழியா நான் நிறைய தகவல்களை சேகரிக்கிறதும் அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதும் குறிப்பெடுத்துக்கிறதும் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்னது பெற்றோர் காலையில 7 மணிக்கே நியூஸ் பேப்பர் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தினமணி தமிழ் ஹிந்துல இருந்து என்னுடைய நாள் வந்து ஆரம்பிக்கும். அது அப்படியே வந்து மற்ற கோச்சிங் சென்டர்ஸ்ல கொடுக்கக்கூடிய நோட்ஸ் ஆகட்டும், NCERT புக்ஸ் பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய புத்தகங்கள் லக்ஷ்மிகாந்தோடைய இந்தியன் பாலிட்டி இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள் உதவியால எனக்கு ஆடியோவா கிடைச்சது. நிறைய இடங்கள்ல கிடைத்த வாய்ப்புகளை வந்து நான் முழுசா பயன்படுத்திக்கிட்டேன். சில இடங்கள்ல நான் வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டா கூட நான் வந்து எந்த இடத்துலயும் தயங்கி நின்றுடல, தொடர்ந்து முயற்சி பண்ணேன்.
இந்த IAS அந்த படிப்புக்காக என்ன பாடங்களை எல்லாம் நீங்க விருப்ப பாடமா எடுத்தீங்க?
இதுக்கு முன்னாடி 2011 முன்னாடி வரைக்கும் 2 விருப்ப பாடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே விருப்ப பாடம் தான் எடுக்கணும். நான் தமிழ் இலக்கியத்தை வந்து எனது விருப்ப பாடமா எடுத்திருக்கேன். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே இருக்கும் இதுல.
அதுக்கு என்ன காரணம் தமிழ் இலக்கியம் அல்லது தமிழை எடுக்கிறதுக்கு?
எனக்கு வந்து இலக்கியத்து மேல ஈடுபாடு உண்டு சார், அதனால தமிழ் இலக்கியம் நான் தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்லாம தமிழ்ல நல்ல மதிப்பெண்களே வருது, அதனாலயும் எனக்கு இதை எடுத்துடலாம் அப்படிங்கிறது தோணுச்சு.
பொதுவாகவே வந்து இப்போ பார்வையற்றவர்கள் அல்லது விழி இழந்தவர்கள் அல்லது அப்படின்னு சொல்கிறவங்களை மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு பரிதாபகரமாக அல்லது பரிதாபமாக பார்ப்பாங்க. உங்கள் மீது பரிதாபப்படும் போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வு தோன்றும்?
பரிதாபப்படும் போது எனக்கு அவங்க மேலே எனக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது, என்ன இப்படி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில என் மேல பரிதாபப்பட்டவங்களை காட்டிலும் என்னை பார்த்து அதிகமா அவங்க இப்படி பண்றாங்கல்ல, நம்மளும் இப்படி பண்ண முடியும்ல அப்படின்னு சிந்திச்சவங்க ஜாஸ்தி. என்கிட்டயே நிறைய கேட்டிருக்காங்க என்னுடைய மற்ற நண்பர்களும் மற்ற சமூகத்தினரும். அதனால எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஒரு சில இடங்கள்ல வந்து நான் ஏதாவது உதாசீனப்படுத்தப்பட்ட போதோ அல்லது என்ன வந்து சமூகத்துக்கு பங்களிக்க விடாம தடுத்த போதும், இது வந்து தவறு. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, மூன்றாம் பாலினத்தர் டிரான்ஸெண்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே எல்லா திறமைகளும் உண்டு. அதை வந்து சமூகம் தான் பயன்படுத்திக்கணும்.
மாற்றுத்திறனாளிகள் மீது அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் செய்த சாதனைகள் எல்லாம் வந்து அதை மையப்படுத்தி அல்லது அதனோடு பார்க்கப்படுவது வந்து இயற்கையாக நடக்கு. இப்போ கூட இப்போ ஊடகங்களை எடுத்துக்கிட்டா, மீடியாவில் எடுத்துக்கிட்டா கூட உங்களை பற்றிய பேட்டியோ அல்லது நீங்கள் சொல்கிற கருத்துக்களோ நீங்கள் வந்து பார்வை இழந்த ஒரு ஆளாக இருக்கிறதுனால வந்து சொல்லப்படுது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏன் அப்படி இந்த சமூகம் வந்து ஏன் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
நிச்சயமா சார், எனக்கும் இது ஒரு சாதாரண நபரா தான் நானும் இல்லை பாக்குறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள், கவலைகள், நிறைய தடைகள் ஏற்படதா செய்யுது. அதே சமயத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்த முயற்சிக்கான ஒரு தொடக்கமா இந்த 286வது இடம் அகில இந்திய அளவுல எனக்கு கிடைச்சிருக்க இந்த விஷயத்த நான் பாக்குறேன். இது பெரிய அளவுல எனக்கு எதுவும் தோணல சார்.
இப்ப ஒருவேளை பார்வை இழக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு IASல வந்து வெற்றி பெறுறது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது பார்வை இழந்ததுதான் ஒரு பெரிய உத்வேகம் தந்தது அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா?
பார்வை இழந்தத வந்து நான் பார்வை இழந்துட்டேன்னு எப்பயும் ஒருபோதும் நினைச்சது இல்ல. அதனால அது எனக்கு தனி உத்வேகத்தை தந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில நேரங்கள்ல நான் முன்னரே சொன்னபடி கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்குள்ள இருந்தது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு இருந்தது. அதனால ஒருவேளை பார்வை இருந்திருந்தால் நான் வந்து வேற துறையை கூட ஒருவேளை நான் போயிருந்தா, எனக்கு அது ஈர்க்கப்பட்டிருந்தால் நான் வந்து அதை தேர்ந்தெடுத்து அதுல என்னோட பெஸ்ட கொடுக்க பார்த்திருக்கேன்.
சரி, இப்ப IAS தாண்டி, அதாவது அந்த இதுல பணி செய்ய போறீங்க இருக்கட்டும், அதை தாண்டி வாழ்க்கையில இலக்கு லட்சியம் ஏதாவது இருக்கா?
நிச்சயமா இருக்கு சார். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு தனி மனிதனும் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள், ஆயிரக்கணக்கான திறமைகளோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த சமூக முன்னேற்றத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை சிறிய அளவுல கொடுத்துட்டா கூட சமூக முன்னேற்றம்ங்கிறது வந்து பெருமளவுல காணப்படும். முற்போக்கான சமூகத்தை வந்து நம்மளால விரைவில் கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு தூண்டுகோலா நான் இருக்கணும். எப்படி ஐயா அப்துல் கலாம் அவர்களும் எப்படி சுவாமி விவேகானந்தா அவர்களும் இளைஞர்களை நோக்கி பயணித்தார்களோ, அதே போல எனது பயணம் இருக்கணுங்கிறது நான் என்னுடைய ஆசை.
மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் பூரண சுந்தரி. போதைய சாதனை மட்டுமல்ல, நீங்கள் வைத்திருக்கும் இலக்கு லட்சியம் நிறைவேற நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம்.
நன்றி சார், மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.